அன்பார்ந்த நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நாம் வாழும் இந்த மனித வாழ்க்கையில பல்வேறு வகையான உரிமைகள் இருக்கிறது. அதாவது வாழும் உரிமை, உணவுக்கான உரிமை, நீருக்கான உரிமை, சிந்தனை சுதந்திரம், கருத்து சுதந்திரம், பேச்சுரிமை, ஊடக சுதந்திரம், தகவல் சுதந்திரம், சமய சுதந்திரம், நகர்வு சுதந்திரம், அடிமையாகா உரிமை, சித்திரவதைக்கு உட்படா உரிமை, தன்னாட்சி உரிமை, சுய நிர்ணயம், ஆட்சியில் பங்கு கொள்ளும் உரிமை, நேர்மையான விசாரணைகளுக்கான உரிமை, ஊடல் சுதந்திரம், குழும சுதந்திரம், கல்வி உரிமை, மொழி உரிமை, பண்பாட்டு உரிமை, சொத்துரிமை, தனி மனித உரிமை என்று பல்வேறு கணக்கான உரிமைகள் உண்டுங்க. அந்த வகையில இன்று நமது சிறப்பு நிகழ்ச்சியில் மானுட வாழ்வும் மனித உரிமையும் குறித்து திண்டுக்கல் காந்தி கிராம கிராமிய பல்கலைக்கழகத்தின் ஓய்வு பெற்ற பேராசிரியர் முனைவர் கா பழனித்துறை அவர்கள் தற்போது நம்முடன் இணைந்துள்ளார். நேர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேர் அனைவருக்கும் வணக்கம். புதுகை பண்பலை சார்பாக அனைத்து நேர்களுக்கும் எனது வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்று டிசம்பர் 10 மனித உரிமைகள் தினம். மனித உரிமை என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் அடிப்படையாக மற்றும் சமமாக கிடைக்க வேண்டிய உரிமைகள் மற்றும் சுதந்திரம் அதை அடிப்படையாக கொண்டு நியமிக்கப்பட்ட ஒரு தினமாகும். இன்று நம்முடன் இணைப்பில் இருப்பவர் காந்தி கிராம கிராமிய பண்பலை ஓய்வு பெற்ற பேராசிரியர் முனைவர் திரு கா பழனித்துறை ஐயா அவர்கள்.
அனைவருக்கும் வணக்கம். புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மானுட உரிமை தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஒரு பேராசிரியராக ஒரு 30 காலம் காந்தி கிராம பல்கலைக்கழகத்தில் பணி செய்து ஓய்வு பெற்றிருக்கிறேன். இப்பொழுது கிராம பஞ்சாயத்துகளுடன் சேர்ந்து கிராம பஞ்சாயத்துக்களை வலுப்படுத்துவதற்காக நல்ல சிறந்த பஞ்சாயத்துகளுடன் பணி செய்து கொண்டிருக்கிறேன். அதுதான் என்னை பற்றிய அறிமுகம்.
நன்றிங்க ஐயா. இப்போ கேள்விகளுக்குள்ள போகலாம் ஐயா. மனித உரிமை இயக்கம் என்றால் என்ன? அது எப்போது ஏற்படுத்தப்பட்டது? அதன் பணிகள் என்னங்கய்யா? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
மனித உரிமைகள் இயக்கம் இது என்னைக்கு வந்து 2 உலக போருக்கு பிறகு ஐநா பிரகடனப்படுத்தியதோ அதை அந்த பிரகடனம் என்பது இவைகளெல்லாம் வழிகாட்டி நெறிகள் அப்படிங்கறத சொல்லும். ஆனா அது செயல்பட வேண்டிய இடம் எங்க அப்படின்னா சமூகத்துக்குள்ளதான். இப்ப இன்றைக்கு கூட நம்ம விழா ஒவ்வொன்னா சொல்லிக்கிட்டே இருப்போம். காந்தி பிறந்த தினம், காந்தி நினைவு தினம், இந்திய சுதந்திரம் அடைந்த நாள், சுதந்திர தினம், குடியரசு தினம், இப்படி எல்லாம் நம்ம வந்து அத கொண்டாடுவோம், அன்றைக்கு விழா எடுப்போம். ஆனால் அது எதற்காக சுதந்திரம் அடைந்தது? நாம் சுதந்திரமான மனிதர்களாக வாழுகிறோமா அப்படிங்கறத பத்தி எல்லாம் யாரும் விவாதம் பண்ணுவது கிடையாது. அப்ப சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னா, ஒரு ஐநா என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. இன்னைக்கு போரும் நடந்துகிட்டு இருக்கு. ஐநா உருவானதே எதற்கென்றால், உலகத்தில் போரே ஏற்படக்கூடாது, அமைதி நிலவ வேண்டும், மக்கள் ஆனந்தமாக வாழ வேண்டும், இப்ப எல்லோரும் ஒருவருடன் ஒருவர் சமமாக இருந்து சமத்துவமாக இருந்து ஒரு மானுட வாழ்க்கையை மதிக்கத்தக்க வாழ்க்கையாக மரியாதையுடன் எல்லோரும் வாழ வேண்டும். இதுதான் அடிப்படை. அப்ப அதுல மிக முக்கியமானது என்னன்னா, மனிதருக்கு உரிமைகள். ஏன் இந்த உரிமைகள் அப்படின்னா, மானுடனாக வாழுகின்ற பொழுது அவன் ஆற்றல் பெற்ற மனிதன், அவன் சிந்திக்கக்கூடிய மனிதன், செயல்படக்கூடிய மனிதன், அவனுக்கு என்ன இருக்கணும்? சுதந்திரம் இருக்கணும். அதே நேரத்துல இந்த சுதந்திரமாக செயல்படுகின்றவருடைய செயல்பாடு என்பது இன்னொருவருடைய சுதந்திரத்தை பறித்து விடக்கூடாது. ஆகையினால எல்லோருக்கும் அந்த உரிமைகள் சென்றடைய வேண்டும். அந்த சென்றடைய வேண்டும் என்பதை விட அந்த உரிமைகளை பெற்று மக்கள் மரியாதையுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கான ஒரு இயக்கம் கட்டமைப்பது எதன் அடிப்படையில் அப்படின்னா, தி யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு 1948 வந்தது பாருங்க. அதனுடைய விளைவாக இதை மக்களிடம் எடுத்து செல்வது. இன்றைக்கு கூட நாம் வந்து இந்த டிக்ளரேஷன்ஸ் இதெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும், நிறைய இருக்கும். பிரகடனங்கள் என்பது கொஞ்ச நெஞ்சம் கிடையாது. அவ்வளவு பிரகடனங்கள் வந்து ஐநா, பாராளுமன்றம், நம்மளுடைய அரசமைப்பு சாசனம், இது எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கும், இந்த பிரகடனம் எல்லாம் செஞ்சிருக்கோம். ஆனால் அந்த பிரகடனம் என்பது மக்களிடம் சேர்வதும் அந்த பிரகடனம் என்பது மக்கள் பயன்படுத்துவதும், அப்படி பயன்படுத்துகின்ற பொழுது சமூகம் தன்னை மாற்றிக்கொண்டு புதுப்பித்துக் கொண்டு செயல்படுவதும் இதுதான் மிக முக்கியம். அதுக்கு ஒரு மக்கள் இயக்கம் வருவது, அதுதான் அந்த இயக்கத்தை கட்டுவது என்பது. இயக்கத்தை மக்களிடம் எடுத்து சென்று அந்த குடிமக்கள் இயக்கத்திற்கான அல்லது இந்த உரிமைகள் சார்ந்து அவர்கள் புரிந்து கொள்வதற்கான ஒரு ஒரு வழிகாட்டு செயல்பாடுகளை சமூகத்தில் செய்வதற்காக உருவாக்கக்கூடிய இயக்கங்களுக்கு பேர் தான் அந்த மனித உரிமை இயக்கம் என்பது. ஆனா இன்னைக்கு நாம் வாழக்கூடிய சமூகம் எப்படி இருக்கிறது, இதெல்லாம் புரிந்து கொண்டிருக்கிறதா, இது தெரிந்து கொண்டிருக்கிறதா? உரிமைகளை பெற்று வாழக்கூடியவர்கள் உரிமையற்று, அதாவது அவர்களுக்கு உரிமை வந்து பிரகடனத்தில் இருக்கும், அரசமைப்பு சாசனத்தில் இருக்கும், ஆனால் அந்த உரிமைகள் எல்லாம் அவர்களால் அதாவது எடுத்து உபயோகப்படுத்த முடிந்திருக்கிறதா, அந்த உரிமைகளை அவர்கள் பயன்படுத்தக்கூடிய சூழலுக்கு அவர்கள் தயாரிக்கப்பட்டிருக்கிறார்களா என்பதுதான் அடிப்படையான கேள்வி. அதனாலதான் இதை இயக்கமாக்கி மக்கள் இயக்கமாக்கி அனைவரிடம் இந்த மனித உரிமை கல்வியை கொண்டு போய் கொடுப்பது. ரொம்ப நாளைக்கு ரொம்ப நாள் வரையிலையும் அப்படி ஒரு கல்வி தேவைன்னு யாரும் உணரல. அதுக்கு பிறகுதான் இந்தியாவில் வந்து மனித உரிமை கல்வினே கொண்டு வந்தாங்க. அந்த கல்வியின் மூலமாக பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள், பள்ளிகள், எல்லா இடங்கள்லையும் இந்த கல்வியை வந்து மக்களுக்கு எப்படி எடுத்து செல்வது என்று ஒரு இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது. அது மாதிரி பல்வேறு விதமான இயக்கங்கள். அப்புறம் இந்த உரிமைகள் வந்து தடுக்கப்படுது, பறிக்கப்படுவது, ஏன்னா அதுதான் மிக முக்கியமானது. இந்த உரிமைகளற்று வாழ்வது, இந்த உரிமைகளை எப்படி பாதுகாத்து தருவது, ஒரு அரசாங்கம் வந்து பாதுகாப்பதற்கான வழிமுறைகளை செய்யும், எப்படி சட்டத்தின் மூலமாக செய்யும். இப்ப நம்ம நாட்டிலையும் அதே மாதிரி கமிஷன்ஸ் இதெல்லாம் கொண்டு வந்திருக்கிறது, உரிமை சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறது, இதெல்லாம் நிறைய இருக்கும். ஆனால் இது போகிறதா, அது மக்களிடம் செல்கிறதா அப்படின்னா, ஒன்று அரசமைப்பு சாசனம், அது மாதிரி ஐநாவுடைய சாசனங்கள், அது அரசமைப்பு சாசனமே உள்வாங்கும், அது அந்த நாட்டினுடைய பாராளுமன்றம் சட்டமன்றங்களால் நிறைவேற்றும். இதை நிறைவேற்றினால் கூட அரசமைப்பு சாசனம் சொல்வதையோ ஐநாவினுடைய சாசன சட்டங்கள் சொல்வதோ, அதாவது பிரகடனங்கள் சொல்வதையோ சமூகம் கேட்க வேண்டும் அல்லவா, சமூகத்துக்கு புரிய வேண்டும் அல்லவா? ஆகையினால அந்த புரிதலை யார் ஏற்படுத்துவது அப்படின்னா இந்த இயக்கங்கள் தான் ஏற்படுத்த வேண்டும். அதனாலதான் அந்த இயக்கத்தை கட்டுவது. சமூகம் என்ன செய்யும் அப்படின்னா, சமூகம் அது என்ன பழக்க வழக்கங்களை வைத்திருக்கிறதோ, எவற்றையெல்லாம் இதுவரை தொடர்ந்து கை கொண்டு செயல்பட்டு வந்திருக்கிறதோ அப்படிதான் அது போகும். அதனால பல பேர் சொல்றது கான்ஸ்டிடியூஷன் கிராண்ட்ஸ் கம்யூனிட்டி ரிஜெக்ட்ஸ் என்று சொல்லுவார்கள். அரசமைப்பு சாசன உரிமைகளை வழங்குகிறது, சமூகம் உரிமைகளை மறுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஏன் அந்த நிலை இருக்கு அப்படின்னா, சமூகத்தில் இருக்கக்கூடிய உளவியல் என்பது இந்த ஆண்டான அடிமை என்ற சிந்தனை இருப்பது, இந்த படிநிலையில் வாழ்க்கை அமைந்திருப்பது, சமூக வாழ்க்கை அமைந்திருப்பது, இவைகளெல்லாம் அதாவது உடைத்தெறிவதற்காக செய்யப்படுகின்ற வேலைதான் இந்த சமூக செயல்பாட்டு இயக்கங்கள். அந்த இயக்கங்கள் மூலமாகத்தான் இதை வந்து கொண்டு வர முடியும். இன்னொன்னு, இது அனைவருக்குமானது. ஏன்னா இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் என்பது எல்லை இல்லாத அளவுக்கு. ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு வந்து மைக்ரேட் ஆகி ஒருத்தர் வர்றாரு, அப்புறம் அங்கே இருக்கக்கூடியவர்கள், அப்புறம் இந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் சொல்றோம்ல, அவங்க வர்றாங்க. இது மாதிரி எண்ணற்றவர்களுடைய உரிமைகள் வந்து பாதுகாக்கப்படுவதே இல்லை. அது ஏன் பாதுகாக்கப்படுவதில்லை அப்படின்னா, டிக்ளரேஷன்ல இருக்கு, சட்டத்தில் இருக்கு, அரசமைப்பு சாசன சட்டத்தில் இருக்கு, இருந்தும் கூட சமூகத்தில் நடைமுறைப்படுத்துவதற்கான புரிதல், அடித்தட்டு மக்கள் மத்தியில் தங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது என்பதையே தெரியாமல் வாழக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். சரி, அப்படியே அவர்கள் உரிமையை எடுப்பதாக இருந்தாலும் கூட அந்த உரிமை சென்று விடாமல் தடுப்பதற்கும் வந்து ஒரு அமைப்புகள் சக்தி என்பது இருக்கிறது. அப்ப இந்த சூழல்ல தான் இந்த எல்லோருக்குமான உரிமையை, அனைவருக்குமான உரிமையை கொண்டு சேர்ப்பது என்பது மக்கள் இயக்கத்தினால் தான் முடியும், அரசாங்கத்தினால முடியாது. அரசாங்கம் வந்து என்ன செய்யும் அப்படின்னா, நீங்க போய் கிளைம் பண்ணீங்கன்னா அது வந்து உதவி செய்யும், நாம் அதை வந்து எடுக்கவே இல்லைன்னா அதுவாக கொண்டாந்து தட்டில் வச்சு கொடுத்துட்டு போகாது. அப்போ ஐநாவோ அல்ல பாராளுமன்றமோ சட்டமன்றமோ அமைப்புகளை உருவாக்கும், சட்டங்களை உருவாக்கும். ஆனால் அந்த சட்டங்கள் செயல்படுவதற்கு என்ன மிக முக்கியமான வாய்ப்பு அப்படின்னா, மக்கள் அதை தெரிந்து கொண்டு பயன்படுத்த வேண்டும். அப்படி பயன்படுத்துவதன் மூலமாகத்தான் இந்த உரிமைகளை வென்றெடுக்க முடியும். அதனால தான் இந்த இயக்கங்கள் வேண்டும், இயக்கங்கள் வேண்டும் அப்படின்னு நம்ம வந்து கேட்குறோம். அந்த இயக்கங்கள் பல வந்து வடிவங்களில் எல்லா நாடுகளிலும் இருக்கிறது. இப்போ என்ன மிக முக்கியமானது அப்படின்னா, இவ்வளவு ஸ்டாச்சுட்டரி பாடிஸ், இப்போ நேஷனல் கமிஷன் இருக்கும், தமிழகத்தில் மாநிலத்தில் கமிஷன் இருக்கும், இந்த கமிஷன்லாம் செயல்படுவதற்கு என்ன தேவைன்னா, அந்த கமிஷனை போய் புகார் கொடுத்தா தான் அது செயல்படும். அப்போ எனக்கு கிடைக்க வேண்டிய உரிமை மறுக்கப்படுகிறது, கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லி நாம் போய் அங்கே முறையிட்டால்தான் அது செயல்பட முடியும், முடியுமே ஒழிய இல்லைன்னா முடியாது. அப்போ நீதிமன்றம் எப்போ நமக்கு நீதி கொடுக்கும்னா, நாம் நீதி கேட்டால் நீதி கொடுக்கும், இல்லைன்னா இவைகளெல்லாம் அமைப்புகள் தான். இந்த அமைப்புகளினால் இப்போ நம்ம வாழக்கூடிய சமுதாயம் எப்படிப்பட்ட சமுதாயம் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இது ஏன் மக்கள் இயக்கமாக வரணும் அப்படிங்கிறதுக்கு இந்த புரிதல் என்னன்னா, சமூகத்தில் சட்டங்களை மதிப்பது என்பது கலாச்சாரம் அல்ல, இந்த சட்டங்களை நிராகரிப்பது தான் வந்து கலாச்சாரமாக இருக்கிறது. அட்ஹரன்ஸ் நம்மகிட்ட கல்ச்சரா இல்ல, வயலேஷன் தான் கல்ச்சரா இருக்கிறது. இடது பக்கம் தான் ரோட்ல போகணும் அப்படின்னா அதை பின்பற்றுவதுதான் என்னுடைய பொறுப்பு அப்படின்னு புரிஞ்சு செயல்படக்கூடிய சாதாரண மக்களாக நாம் வாழவில்லை. அப்ப நாம இயல்பா நாம இதுவரைக்கும் எப்படி போனோமோ அப்படிதான் போயிட்டு இருக்குமோ இல்லையா? அப்போ சாலைக்கு என்ற விதிமுறைகள் இருக்கு அப்படின்னு நம்ம யோசிக்கிறது கிடையாது. ஒவ்வொரு இடத்துக்கும் விதிமுறைகள் இருக்கு. ஒரு ஹாஸ்பிட்டல்ல போனா எப்படி இருக்கணும், அப்போ அதே மாதிரி ஒரு பொது அலுவலகத்துக்கு போனா எப்படி இருக்கணும், நம்ம பொது இடத்தை எப்படி வச்சிருக்கணும், பொது இடத்தில் எப்படி மற்றவர்களோட பழகணும், எல்லாத்துக்கும் வழிமுறை இருக்கிறது. ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம் என்று சொன்னால், நாம் அவைகளையெல்லாம் புரிந்து நம்முடைய பார்வையை மாற்றி, நம்முடைய நடத்தையை மாற்றி, நம்முடைய செயல்பாடுகளை மாற்றி கொள்கிறோமா என்று சொன்னால், அங்கேதான் நமக்கு பெரிய சிக்கல் இருக்குது. அங்கேதான் உலகத்துல என்ன பிரச்சனையா இருக்கு அப்படின்னா, எல்லோருக்குமான இந்த உரிமைகளை கொண்டு சேர்ப்பதில் இவ்வளவு சிக்கல்கள் இருக்கிறது. அது காரணம் இந்த ஏற்றத்தாழ்வு, சமூகத்தில் இருக்கக்கூடிய அறியாமை, இன்னொரு பக்கம் இந்த சமூகத்தை எக்ஸ்பிளாய்ட் பண்ணக்கூடிய ஒரு மனோபாவம் இருக்கக்கூடிய ஆதிக்க சக்திகள், இவைகளெல்லாம் தாண்டுவதற்காக, இவைகளெல்லாம் சரி செய்வதற்காகத்தான் ஒரு மக்கள் இயக்கம் தேவைப்படுகிறது. இந்த மானுட உரிமையை அனைவருக்கும் மீட்டு தருவதற்கும், அனைவருடைய உரிமையை பாதுகாப்பதற்கும், அனைவருடைய உரிமையை வென்றெடுத்து தருவதற்கும் மக்கள் இயக்கம் தேவையாக இருக்கிறது. இப்போ இது அந்த மானுட உரிமையோடு நிற்கிறது. அது இப்ப நம்ம அரசமைப்பு சாசன சட்டத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதாவது அந்த உரிமைகள் அப்படின்னு வர்ற பொழுது 14, அதாவது ஆர்டிகல் 14-35 வரைக்கும் போகும். அதோட அது இல்லை, பெண்களுக்கான உரிமைகள், குழந்தைகளுக்கான உரிமைகள், அப்புறம் அதை அரசமைப்பு சாசனத்தை தாண்டி சட்டங்களாக இவர்களுக்கெல்லாம் என்னென்ன ஸ்பெஷல் ரைட்ஸ் இருக்கு, உரிமைகள் இருக்கு அப்படின்னு கொண்டு வருது. இவைகள் எல்லாம் என்னவா அப்படின்னா, ஒரு அரசாங்கம் என்பது ப்ரொக்ரெசிவா தான் இருக்கு. ஏன் ப்ரொக்ரெசிவா இருக்குன்னா, எப்ப யூஎன்ல வந்து இது பிரகடனப்படுத்தப்படுகிறதோ அப்ப அந்த நாடுகள் அதுல கையெழுத்திடுது. நாடுகள் கையெழுத்திட்டு வந்து பாராளுமன்றத்துல சட்டங்களை உருவாக்கிட்டா மாநிலங்கள் அந்த நாட்டுக்குள்ள இருக்கு. அப்ப இந்த மாநிலங்கள் அதை நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறது. ஆக இவைகள் அத்தனையும் இவற்றை பாதுகாப்பதற்கும், இந்த உரிமைகளை பாதுகாப்பதற்கும், இந்த உரிமைகளை வென்றெடுத்து அவர்களுக்கு தருவதற்கும் ஆன பிரத்யேகமாக கட்டமைப்புகள், வாய்ப்புகள். ஆனால் இந்த வாய்ப்புகள் எல்லாம் மக்கள் முறையாக பயன்படுத்துகிறார்களா என்பது கேள்வி. அதனாலதான் இதை மக்கள் இயக்கமாக்கி மக்களிடம் அந்த விழிப்புணர்வை உருவாக்கி, எப்படி உருவாக்குறது, இந்த ஹியூமன் ரைட்ஸுக்கான ஒரு கல்வியை கொடுக்கணும். அது பள்ளிக்கூடத்திற்கு போகக்கூடிய மாணவர்களுக்கு ரைட்ஸை பத்தி சொல்லிக் கொடுக்கணும், உரிமைகளை பத்தி சொல்லிக் கொடுக்கணும். அந்த உரிமைகளை பத்தி சொல்லிக் கொடுக்கிற பொழுது கடமைகளை பத்தியும் சொல்லிக் கொடுக்கணும், மறந்துடக்கூடாது, பொறுப்புகளை பத்தியும் சொல்லிக் கொடுக்கணும். அப்ப இந்த உரிமைகள் என்னென்னு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது, கல்லூரியில சொல்லிக் கொடுக்கறது, இந்த மாணவர்கள் அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க சொல்றது, அப்புறம் அந்த கிராம சபையில மனித உரிமைகள்ல என்னன்னு சொல்ல சொல்றது, நகரங்கள்ல இந்த பகுதி சபைகள்ல போய் மனித உரிமைகள்ல என்ன சொல்ல சொல்றது. அப்ப இது மாதிரி சொல்லுகின்ற பொழுது பல இடங்கள்ல இப்படி எல்லாம் உரிமைகள் இருக்கிறது அப்படின்னு சொல்ற பொழுது அவர்களுக்கு அடுத்த கேள்வி என்ன வரும்னா, சரி எனக்கு அது கிடைக்கலன்னா நான் என்ன பண்றது, எங்க போறது அப்படிங்கிற வரும். அப்ப என்ன வழிகாட்டு நெறிமுறைகள் அப்படின்னா, நீங்க வந்து கமிஷனுக்கு போகலாம், நீ தேசிய ஆணையத்துக்கு போகலாம், மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆணையத்துக்கு போகலாம். அது மாதிரி இப்ப பெண்கள் ஆணையம்னு வந்தது, இப்ப பேக்வர்ட் கிளாஸ் கமிஷனே வந்திருக்குது. அப்ப பல கமிஷன் இதுக்காக வருது. ஏன்னா அடிப்படையில இவங்களுடைய மேம்பாட்டுக்கு உரிமைகளை பாதுகாத்துக் கொள்வதற்கும் இவர்களுடைய மேம்பாட்டு உரிமையை வந்து பாதுகாப்பதற்கும் வளர்த்தெடுப்பதற்காகவும் தான் வருகிறது. ஆகையினால் இந்த உரிமைகள், அது இந்த உரிமைகள்ங்கிற பொழுது என்ன அப்படின்னா, ஒரு மேலோட்டமா உரிமை உரிமைன்னு சொல்லுவோம். அப்ப அந்த உரிமை என்பது நான் சுதந்திரமாக பேசுவதற்கு. இப்ப சுதந்திரமாக பேசுவதற்குன்னா எனக்கு கருத்து இருக்கு நான் சொல்றேன், ஆனா அந்த கருத்து மற்றவரை தாக்குவதற்கு அல்ல, அது மற்றவருடைய உரிமையை பறித்துவிடக் கூடாது. அப்ப அதே மாதிரி நான் சுதந்திரமா கூடணும், அப்ப சுதந்திரமாக சங்கம் வைத்துக் கொள்ளணும், அது மட்டும் கிடையாது, எனக்கு வந்து அரசாங்கம் செய்யக்கூடிய சேவைகள்லாம் எனக்கு வந்து சேரணும், அரசாங்கம் எனக்கு சேவை செய்யணும்ல, அதெல்லாம் என்னுடைய உரிமை. இப்ப நம்ம கல்வி உரிமைன்னு சொல்லுவோம், உணவு பாதுகாப்பு உரிமைன்னு சொல்லுவோம், வந்து தகவல் அறிமைன்னு சொல்லுவோம், இதெல்லாம் உரிமை சட்டங்கள், சாதாரண சட்டங்கள் அல்ல, உரிமை சட்டங்கள், வர பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு இருக்கும். இது மாதிரி நிறைய அந்த உரிமைகள் சார்ந்து சட்டம் வரும். அப்ப என்னுடைய கல்வி என்னது பாதுகாக்கப்படணும், எனக்கு சமூக பாதுகாப்பு வழங்கணும், என்னுடைய கல்வி எனக்கு உரிமையாக வந்து பாதுகாக்கப்படணும், என்னுடைய மருத்துவம் என்பது அரசாங்கம் எனக்கு செஞ்சு கொடுக்கணும். அப்ப இதெல்லாம் எசென்சியல் சர்வீசஸ். அடுத்து இந்த ஏற்றத்தாழ்வுகளை வந்து குறைக்கணும், ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத ஒப்புரவு சமுதாயத்தை உருவாக்கணும். இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த டிஸ்கிரிமினேட்டரி ப்ராக்டிசஸ் சொல்றோம்ல, துவேஷங்கள், புறக்கணிப்புகள், ஒடுக்குதல், ஒதுக்குதல், வேற்றுமை பாராட்டுதல், அந்த டிஸ்கிரிமினேட்டரி ப்ராக்டிசஸ், தீண்டாமை, அப்ப இவைகளெல்லாம் தலையிதல் எப்படி, அப்ப அடிப்படையில இவை எல்லாத்துக்கும் என்ன தேவை அப்படின்னா, பொதுமக்களிடம் புரிதல், பொதுமக்களிடம் உணர்வு ஊட்டுதல், உரிமையோட வாழ்றது, மரியாதையுடைய வாழ்வை நடத்துறது, கண்ணியமான வாழ்க்கையை நடத்துறது, மாண்பான வாழ்க்கையை நடத்துறது. அப்ப மாண்பான வாழ்க்கையை நடத்தினா நம்ம மரியாதையுடைய வாழ்க்கையை நடத்தணும். அப்ப அந்த வாழ்க்கையை நடத்தணும்னா நமக்கு என்ன தேவைன்னா, என்னுடைய சுயமரியாதையை நான் பாதுகாத்துக் கொள்வேன் அப்படிங்கிற நமக்கு வந்து உணர்வு வேண்டும். அப்ப உணர்வு வேண்டும் அப்படின்னு சொன்னா, சரி உணர்வு இருக்குது, அது எப்படி நடைமுறைப்படுத்துறது, அப்ப என்னுடைய வந்து உரிமைகள் பறிக்கப்படுகின்ற பொழுது நான் எங்கே செல்வது அப்படின்னா, அதுக்கு தான் அந்த கமிஷன்லாம் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அந்த கமிஷன்ல போய் சொல்றது. இப்போ ஒவ்வொன்றா நீங்க பாத்தீங்கன்னா, முதல்ல பொதுவாக அந்த உரிமைகள் சொல்லப்பட்டது, அப்புறம் பெண்கள் உரிமை கூறப்பட்டது, அப்புறம் குழந்தைகள் உரிமை கூறப்பட்டது, அதே மாதிரி இந்த ஜுவனல், அதாவது அந்த குழந்தைகளுக்கு வந்து உரிமைகள் சொல்லப்பட்டது. அப்ப எல்லா இடங்களிலும் இது வியாபித்து கொண்டே வருகிறது இந்த உரிமை. ஆனா என்ன சிக்கல் நமக்கு இருக்கு அப்படின்னா, இது எல்லாம் வந்து முழுமையாக டிக்ளரேஷன், சட்டம், இதெல்லாம் பேப்பர் டைகர்னு சொல்றது. அது செயல்படவில்லைன்னா அது பேப்பர்ல தான் இருக்கும். என்ன சொல்லுவோம், இவ்வளவு வானளாவிய அதிகாரங்கள் பொதுமக்களுக்கு இருக்கிறது, வானளாவிய உரிமைகள் பொதுமக்களுக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லுகிறோம். ஆனா அந்த அதிகாரத்தை எடுப்பதற்கான சாத்தியக்கூறுகளை நம்மளுடைய சமூகம் பெற்றிருக்கிறதா அப்படின்னா, பெறலைங்கிறதா உண்மை. அப்பதான் இந்த இயக்கம் என்பது, மானுட உரிமை இயக்கம் என்பது எதற்காக உருவாக்கப்பட்டது என்று சொன்னால், மக்களிடம் கொண்டு சேர்ப்பது, மக்களுக்கு புரிதலை ஏற்படுத்துவது, மக்களுக்கு உணர்வு ஊட்டுவது. என்ன உணர்வு ஊட்டுவது, உன் உரிமை உன் பொறுப்பு. அப்ப அந்த உரிமை எடுக்க வேண்டும் என்று சொன்னால், நீ ஒரு பொறுப்பான குடிமக்கனா, குடிமகனாக, குடிமகளாக இருக்க வேண்டும். இதுதான் அது வந்து வலியுறுத்துவது. இதற்காகத்தான் இந்த டிக்ளரேஷனை வந்து மக்கள் சக்தி அமைப்பாக வந்து உருவாக்கப்பட்டது.
அருமையான விளக்கம் ஐயா. மனித உரிமை மீறல் அப்படின்னா என்னங்கயா, அத பத்தின தகவல் கொஞ்சம் சொல்லுங்க.
மனித உரிமை அதாவது இந்த மீறல் அப்படின்னா, எனக்கு உரிமை இருக்கு, எதுக்கு நான் அசோசியேஷன் வச்சுக்கலாம், நான் வந்து சுதந்திரமாக பேசலாம், ஆனால் மற்றவருடைய உரிமையை பறிக்க போறதற்கு பாருங்க, அது வந்து மீறல். அப்ப என்னுடைய எனக்குன்னு ஒரு பவுண்டரி இருக்கு, எனக்கு வரையறை இருக்கு. இது ரொம்ப முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு சுயாட்சி நடைபெறுகின்ற நாட்டில் மக்கள் எல்லாம் சுயாட்சி பெற்றவர்களாக வாழ வேண்டும் என்று சொன்னால் சுய கட்டுப்பாடு உடையவர்களாக இருக்க வேண்டும். இதைத்தான் சுதந்திரம் அடைந்த உடனே வினோபா பாவே அவர்கள் ஒரு புத்தகம் எழுதினார், சுவராஜ் சாஸ்திரா என்று. அது சாஸ்திரா அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் விஞ்ஞானம் என்று. சுதந்திரமாக வாழ்வதற்கான விஞ்ஞானம், சுதந்திரமாக வாழ்வதற்கான விஞ்ஞானம்னா என்ன சொல்லும் அப்படின்னா, அதுல நாமும் ஒரு குடிமகனாக சுதந்திர நாட்டில் வாழ வேண்டும் என்றால் எவ்வளவு கட்டுப்பாடுகளுடன் இருக்க வேண்டும், அந்த கட்டுப்பாடுகளுடன் இருந்தால்தான் இந்த சுதந்திரத்தை நாம் அனுபவிக்க முடியும் அப்படின்னு. அப்படி அந்த உரிமைகள் என்பது, எனக்கு ஒரு உரிமை இருக்கு, ஆனா அந்த உரிமை என்பது மற்றவருடைய உரிமையை போய் பறிக்கும் சொன்னா அது வந்து மீறுவதாக இருக்கும், பறிப்பதாக அர்த்தம். அந்த இடத்துல ரொம்ப என்னவாக இருக்க வேண்டி இருக்குன்னு சொன்னா, அப்ப அந்த உரிமை இழக்கக்கூடிய மனிதன் விழித்தெழ வேண்டி இருக்கிறது, அதை பற்றி சொல்ல வேண்டி இருக்கிறது, அதற்காக போராட வேண்டி இருக்கிறது, அதற்காக அமைப்புகளுக்கு செல்ல வேண்டி இருக்கிறது. இதுதான் இந்த உரிமையை மீறுவது என்பது, மற்றவருடைய உரிமைகளை பறிப்பது. இப்ப நம்ம நாட்டுல இயல்பாக வந்து ஒரு பழக்கம் உண்டு. என்ன பழக்கம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுதந்திரம் அடைஞ்சிட்டோம் அப்படின்னா சுதந்திரம் என்னன்னே தெரியாது, அந்த சுதந்திரமாக வாழ்வது என்ன என்பதும் நமக்கு வந்து தெரியாது. அப்ப அதுல என்ன நமக்கு ரொம்ப புரிதல் ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னா, ஒரு சுதந்திரமான நாட்டில் வாழ்வதும் உரிமைகள் எல்லாம் என்ன, அப்ப அந்த உரிமைகள் வந்து என்ன, எல்லாருக்குமான உரிமைகள் அப்படின்னு சொல்ற பொழுது நாம எந்த அளவுக்கு சமத்துவம் வேண்டறதுக்கு சரியா இருக்கிறோம், புரிதலா இருக்கிறோம், சகோதரத்துவம் வேண்டுவதற்கு நாம வந்து புரிதலோடு இருக்கிறோம், அப்ப சமதர்ம சமுதாயத்தை உருவாக்குவதற்கு நாம எவ்வளவு புரிதலா இருக்கிறோம், இவைகள் எல்லாம் ஒரு அடிப்படையான பிரச்சனைகள். இதை நாம இதுவரைக்கும் ஒரு 77 வருஷம் ஆயிருக்குது இந்த நாட்டுல. அப்ப இந்த 77 வருஷத்துல நாம இதெல்லாம் வந்து புரிந்து கொண்டு மக்களிடம் எடுத்து சொல்லியிருக்கோமானா, அதெல்லாம் வந்து நாம செய்யவே கிடையாதுன்னு தான் சொல்லுவேன். அங்கெங்கே நடந்திருக்கோம் இந்த மாதிரி விழாக்கள் கொண்டாடுறது, அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னமும் ஆதிக்கம் செலுத்துவது, மற்றவர்களுடைய உரிமையை பறிப்பது, மற்றவர்களுடைய உரிமையை பறிக்கிறோம்னு தெரியாமலே பறிப்பது. இப்ப சாதாரணமா என்ன அப்படின்னா, ஆணும் பெண்ணும் சமம், எனக்கு இருக்க உரிமை என்னுடைய மனைவிக்கு இருக்கும், எனக்கு இருக்க உரிமை என்னுடைய குழந்தைகளுக்கு இருக்கும். அப்ப இத வந்து நான் கண்ணியமாக மனைவியை நடத்த வேண்டும், கண்ணியமாக அனைவரையும் குடும்ப உறுப்பினர்களை நடத்த வேண்டும், ஒருவருக்கொருவர் இந்த உரிமைகளை பற்றிய புரிதலுடன் மரியாதையுடன் இருந்தோம் அப்படின்னா, ஒரு மலர்ந்த ஒரு மனிதத்துவம் என்பது எங்க இருக்கும்னா, குடும்பத்துல இருக்கும். அங்கே ஒரு மக்களாட்சி மலரும், அங்கே சமத்துவம் மலரும், அங்கே எல்லாரும் வந்து ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து ரொம்ப பரஸ்பரமா இருப்பாங்க. அப்ப அது ஒரு செம்மையான இல்லமாக மலரும். அப்ப அந்த இடத்துல ஒரு செம்மையான இல்லம் மலர்வதற்கு என்ன தேவை இருக்குன்னா, ஒவ்வொருவருடைய உரிமை என்ன, ஒரு சின்ன குழந்தைன்னா அதுக்கு உரிமை இருக்கு. அப்ப அந்த வீட்டுக்கு வந்து பணி செய்யக்கூடிய பெண்ணுக்கு உரிமை இருக்கு, அந்த வீட்டுக்கு வந்து வேலையில் செய்யக்கூடிய மனிதர்களுக்கு உரிமை இருக்குது. அவர்களுடைய உரிமையை எப்படி நாம பாதுகாக்கணும், அவர்களுடைய உரிமையில தலையிடாம எப்படி இருக்கிறது, இவைகளை பற்றிய புரிதல் தான் இன்னைக்கு ரொம்ப நமக்கு தேவைப்படுகிறது. அந்த உரிமை மீறாமல் இருப்பதற்கு நாம் அதை வந்து புரிந்து கொள்ள வேண்டும், உணர்வுடன் இருக்க வேண்டும். அம்பேத்கர் ரொம்ப அழகாக சொல்லுவார், இந்த நாட்டில் சமத்துவம் பேண வேண்டும் என்று சொன்னால் சகோதரத்துவத்தில் ஆரம்பியுங்கள் என்று சொல்வார். அந்த சகோதரத்துவம் என்பது ஒருவரை ஒருவர் நேசிப்பது, உணர்வு, அது வார்த்தை அல்ல, அது ஒரு உணர்வு. சகோதரத்துவம், நான் என்னுடைய அண்ணனோ என்னுடைய தம்பியோ என்னுடைய இரத்த கலப்புடன் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் பாதிக்கப்படுகின்ற பொழுது என்ன உணர்வினை பெறுகின்றேனோ அதே உணர்வு இன்னொரு மனிதன் வந்து வீழ்த்தப்படுகிறான், இன்னொரு மனிதனுடைய உரிமை பறிக்கப்படுகிறது என்றால் அந்த உணர்வு வர வேண்டும். ஆகையினால அந்த தோழமை உணர்வு, அந்த உணர்வை கொண்டு வருவதுதான் மிக முக்கியமானது.
மனித உரிமைகளை பேணுவதற்கும் பாதுகாப்பதற்கும் நீதிமன்றங்கள் வழங்கும் ஆலோசனை மற்றும் வழிகாட்டு நெறிமுறைகள் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கய்யா.
பொதுவா நீதிமன்றங்கள் வந்து வழிகாட்டு நெறிமுறைகள் என்ன அப்படின்னா ஜட்ஜ்மெண்ட் மூலமா தான் கொடுப்பாங்க. அந்த நீதிமன்றத்தில் தீர்ப்புகள் மூலமாகத்தான் கொடுக்கப்படுவது. அப்ப அது நீண்ட நாளாக, அதாவது இன்னைக்கு கல்வி திட்டத்துல பல வந்து மாற்றங்கள் வந்ததற்கு நீதிமன்றமும் ஒரு காரணம். அது மாதிரி நீதிமன்றம் கொடுக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பரிந்துரையாக என்ன இருந்ததுன்னா, ஒரு காலத்துல இந்த மனித உரிமைக்கான ஒரு கல்வியை கொண்டு வாருங்கள், அடுத்தது அது எல்லா இடங்களிலும் அது வியாபிக்க வேண்டும், அப்ப அதை வந்து மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும், மக்களுக்கு அதை வந்து ஒரு கல்வியா கொடுத்துருங்க. கொடுத்தது மட்டும் கிடையாது, எங்கெல்லாம் வயலேஷன் இருக்கோ அதை சரி செய்வதற்கு அந்தந்த இடத்தில் அமைப்புகள் உருவாக்க வேண்டும். இப்போ கிராமம் இருக்குன்னா கிராம நியாயாலயம்னு ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும். அப்ப அந்த இடத்துல அவையெல்லாம் சரி செய்யப்பட வேண்டும். இன்னொன்னு, நான் அதாவது நான் அந்த உரிமையை, இன்னொருத்தருடைய உரிமையை பறிப்பது தவறுங்கிற கூச்ச உணர்வு எனக்கு வரணும். அதுதான் மிக முக்கியமானது. அப்ப என்ன செய்ய வேணும்னா, ஆங்கிலத்துல சொல்லுவாங்க சென்சிடைஸ் பண்ணணும் அப்படின்னா, உணர்வு ஊட்டுறது அது. அப்ப இந்த இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னா, சட்டங்கள் மூலமாகவே நடந்துறாது. அப்ப யாராவது வந்து இந்த மாதிரி வயலேட் பண்ற பொழுது அரசாங்க நீதிமன்றத்திற்கு வருகின்ற பொழுது நீதிமன்றம் வழிகாட்டுகிறது இது எப்படி எல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு. ஆனால் இது நிறைய இது மாதிரி ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு, நிறைய வழிகாட்டுதல் நெறிமுறைகள்லாம் வகுத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் கூட நம் சமூகத்தில் அப்படிப்பட்ட பார்வை உருவாக்கப்பட்டு விட்டதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய ரைட்ஸ் ப்ரொடெக்ட் ஆகுறது. யாருக்கு ப்ரொடெக்ட் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீதிமன்றங்களுக்கு செல்லக்கூடியவர்கள், அது மாதிரி இந்த கமிஷனுக்கு போகக்கூடியவங்க, இவங்கள்ட்ட வந்து அது வந்து இவங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்குது. ஆனால் இன்றைக்கு இந்த இடத்துக்கு செல்ல முடியாதவர்களுக்கு எங்கே கிடைக்கும் அப்படிங்கறதான் கேள்வி. அது மிக முக்கியமாக என்ன தேவை என்று சொன்னால், அதற்கு தான் இன்றைக்கு இந்த உள்ளாட்சி மன்றங்கள் எல்லாம் வந்திருக்கிறது. அந்த உள்ளாட்சி மன்றத்தில் இருக்கக்கூடிய கிராம சபையை நாம் பயன்படுத்த வேண்டும். மனித உரிமையை பற்றி ஒரு கிராம சபையில ஒரு ஆசிரியரை கூப்பிட்டு, இந்த மனித உரிமை எவ்வளவு முக்கியமானது, இது எப்படி பாதுகாக்க வேண்டும், அது பாதுகாக்காதனால மற்றவருடைய உரிமையில் தலையிடுவதனால எப்படி சமூக பிளக்குகள் வருகிறது அப்படிங்கறதெல்லாம், எப்படி ஒரு சமூகம் அமைதியற்று செயல்படுகிறது என்பதெல்லாம் விளக்க சொன்னீங்கன்னா, குறைந்தபட்சமாக ஒரு புரிதல் கிடைக்கும். அப்ப அதே மாதிரி நகரங்கள் இருக்கவங்களுக்கு என்ன பண்றது, நகரத்துல இருக்கக்கூடிய ஏரியா சபான்னு சொல்லுவாங்க, பகுதி சபை என்று சொல்லுவார்கள், அந்த சபையில போய் இதை பற்றி விவாதம் செய்வது, இதை பரப்புவது. அடுத்தது எல்லா இடங்களிலும் இந்த உரிமை சார்ந்து பேசலாம், ஒண்ணு தவறையே கிடையாது. ஆனா அதை உணர்வுபூர்வமாக எப்படி பலருக்கு அது போய் கிடைக்கல அப்படிங்கிறத சொல்வது மிக முக்கியமான ஒன்று. அதுதான் இன்றைக்கு தேவைப்படுவதும் கூட. அந்த உள்ளாட்சி மூலமாக அதை செய்கின்ற பொழுது இன்றைக்கு இந்த உள்ளாட்சிக்கு இந்த பணியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிராமத்தினுடைய பாதுகாப்பு, கிராமத்தினுடைய அமைதி, பரஸ்பர வாழ்க்கை, இவைகள் அத்தனைக்கும் செயல்பட வேண்டியது யாருடைய பொறுப்புன்னா, கிராமத்தினுடைய பொறுப்பு, கிராம சபையினுடைய பொறுப்பு. ஆகையினால இந்த நீதிமன்ற வழிகாட்டுதல் என்பது வழிகாட்டு நெறிமுறைகள் நடைமுறைப்படுத்துவதற்கு வந்து என்ன செய்யணும் அப்படிங்கறதா இன்னைக்கு முக்கியமா இருக்கு. நிறைய வழிகாட்டு நெறிமுறைகளை வந்து சொல்லியிருப்பாங்க, ஜட்ஜ்மெண்ட் வர்ற பொழுது ஒவ்வொன்றையும் ஒண்ணு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அத பல நேரங்களில் நம்ம அமைப்புகள் எடுத்து செயல்படுவதற்கு முயற்சிக்கணும். ஆனா நமக்கு இருக்கக்கூடிய உளவியல் சிக்கல் என்ன அப்படின்னா, எதையுமே நாம வந்து ஒரு சடங்காக்கி பார்க்கக்கூடிய நிலை உண்டு. எதையும் சடங்காக்கும் வந்து பழக்கம் நமக்கு உண்டு. அதனால இது ஒரு சடங்காக்கிறோம். எப்படி சுதந்திர தினத்தை சடங்காக்குறோமோ, எப்படி குடியரசு தினத்தை சடங்காக்குறோமோ, குடியரசுனாலே என்னன்னு தெரியாது, குடியரசு ஆட்சினா என்னன்னு தெரியாது, அப்ப குடிமக்களுடைய பொறுப்பு என்னன்னு தெரியாது, குடிமக்கள் அதாவது ஒரு குடியரசு நாட்டினுடைய வலி என்னன்னு தெரியாது, அந்த நாட்டுல குடிமக்களுக்கு இருக்கக்கூடிய வலு என்னன்னு தெரியாது, குடிமக்களுக்கு இருக்கக்கூடிய இறையாண்மை என்னன்னு தெரியாது. அப்ப இவைகள்லாம் போற போக்குல ஒரு சடங்காக்கி கொண்டுகிட்டு போயிடுறோம். அதனால இந்த நாள்ல நாம சிந்திக்க வேண்டியது என்னன்னா, எப்படி சமூகத்தில் இந்த மனித உரிமைகள் பற்றிய ஒரு ஒரு கலாச்சாரத்தை, உரிமை பற்றிய ஒரு விழிப்புணர்வு மூலம் ஒரு கலாச்சாரத்தை, புதிய கலாச்சாரத்தை, உரிமை காக்கும் கலாச்சாரத்தை, உரிமை பாதுகாக்கும் கலாச்சாரத்தை, உருவாக்குவதற்கு நாம் முயற்சி செய்யலாம்னு யோசிக்கிறது அதுதான் இன்னைக்கு நாம் செய்யக்கூடிய மிக முக்கியமான தேவையா இருக்கும் நான் நினைக்கிறேன்.
ஐயா, அனைத்து மனிதர்களுக்குமான மனித உரிமை சட்டம் எப்போது இயற்றப்பட்டது, இதன் சரத்துகள் பற்றிய உங்களது கருத்துக்களை சொல்லுங்கய்யா.
நம்ம கான்ஸ்டிடியூஷன்லயே அதை வந்து எப்ப கான்ஸ்டிடியூஷன் வந்ததோ எப்ப அடாப்ட் ஆச்சோ அப்பவே இது வந்துருச்சு. 49 அது வந்துருச்சு. எப்ப டிக்ளரேஷன் வந்து கொடுத்து அதுக்கு பிறகு இந்த நாட்டினுடைய சட்டத்திலேயே வந்துருச்சு. 13 வந்து 35 வரைக்கும் அந்த உரிமைகள் என்பது விளக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதை நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கு சட்டம் வந்துருச்சு. ஒருவேளை இந்த உரிமைகள் பறிக்கப்படுகின்றது அல்ல மீறப்படுகின்றது அப்படிங்கிற பொழுது எங்க போறது அப்படிங்கிற பொழுது ஒரு அமைப்பு உருவாக்கணும் அப்படின்னு. அப்ப அந்த அமைப்பு வந்து உருவாகிறதுக்கு வந்து நாள் எடுக்கும். 1993 தான் இந்த கமிஷனே வருது, ஸ்டாச்சுட்டரி பாடியே வருது. இப்ப தமிழகத்துல இந்த மாதிரி ஒரு கமிஷன் எப்போ வந்தது அப்படின்னா 97 வருது. அப்ப அதே மாதிரி யுஎன்ல வந்து 89 தான் சைல்டு ரைட்ஸுக்கான அந்த இது வருது. அதற்கு பிறகு தொடர்ந்து நம்ம பல சட்டங்களை வந்து அரசாங்கம் இயற்றுது. அதே மாதிரி மகளிருக்கான வந்து ஆணையம் எப்போ வருது அப்படின்னா விமனுக்கான ஆணையம் 92. தமிழ்நாட்டில் எப்போ வருதுன்னா 93. இந்த குழந்தைகள் நேஷனல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு ரைட்ஸ் ஆக்ட் அது எப்போ வருது அப்படின்னா 2007. தமிழ்நாட்டில் எப்போ வருதுன்னா 2008. இதெல்லாம் வந்து அமைப்பு. அதில் என்ன சரத்துக்கள் அப்படின்னா நான் முன்னாடியே சொன்னேன் என்னென்ன உரிமைகள்லாம் நமக்கு இருக்கு அப்படின்னு. இப்ப அதை தாண்டி பல உரிமைகளை நமக்கு கட்டுக்கட்டாக தந்திருக்கிறது இந்திய அரசாங்கம். அது வந்து நேஷனல் வந்து இது இன்ஃபர்மேஷன் ஆக்டா இருக்கலாம், அல்லது ஃபுட் செக்யூரிட்டி ஆக்டா இருக்கலாம், அல்லது எஜுகேஷன் ரைட்ஸா இருக்கலாம், எல்லாம் வந்து உரிமைகளாக்கி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா இந்த உரிமைகளாக்கி கொடுக்கப்பட்டிருக்குங்கிறது வந்து நம்ம பேசலாம் வியாதிக்கலாம் ஒழிய செயல்படுற இடத்துல அது எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அந்த அளவுக்கு அதுக்கான புரிதல் என்பது மக்களிடம் இல்லை. இன்றைக்கு தேவையே என்ன அப்படின்னா சட்டங்களே இல்லை. சட்டங்கள்லாம் நிறைய இருக்கு. தேவை என்பது மனிதர்களுக்கு வழிகாட்டக்கூடிய தலைவர்கள் அடிமட்டத்தில், கிராமத்திலும் சரி நகரத்திலும் சரி. சாதாரணமா ஒரு மைக்ரண்ட் ஒர்க்கர் இருக்கிறாரு, அவர் என்ன செய்யறாருன்னு யாருக்காவது தெரியுதா? எங்கேயோ பாவம் பொழைச்சிட்டு வர்றான், அந்த குழந்தைகள் வீதியில நிக்குது, அந்த குழந்தை படிக்குதான்னு யாராவது கேட்டமா? அந்த குழந்தைகளுக்கு உரிமை இருக்கு, அதுக்கு பாதுகாப்பான குடிநீர் தேவை, அதுக்கு உணவு தேவை, இதெல்லாம் உரிமையா இருக்கு. உணவு தேவை, அதுக்கு கல்வி தேவை, அதை பத்தி யாராவது யோசிக்கிறோமா? அப்ப நொமேட்ஸ் வர்றாங்க, ஒரு இடத்துல இருந்து மைக்ரேட் ஆகி இன்னொரு இடத்துக்கு வர்றாங்க, அவங்க மாடுகளோட வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க, ஆடுகளோட வந்து உட்கார்ந்துருக்காங்க, அவங்க எல்லாம் படிக்கிறாங்களா? அவங்க குழந்தைகள் படிக்குதா? அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு பாதுகாப்பா இருக்கிறதா? அவங்களுடைய உணவு உரிமை பாதுகாக்கப்பட்டிருக்கிறதா? இதை பற்றிய பார்வையோ சிந்தனையோ என்பது மிக குறைவாக இருக்கு. ஆகையினால அந்த பார்வை சிந்தனை இவைகளை உருவாக்கணும்னா மீண்டும் மக்கள்கிட்ட போகிறது தான். அதனாலதான் இந்த புதிய உள்ளாட்சி அரசாங்கத்தினுடைய மிக முக்கியமான வேலை என்னன்னா மக்களை தயார் செய்வது. எதற்கு தயார் செய்வது? இந்த ஆளுகையிலும் மேம்பாட்டு செயல்பாடுகளிலும் அவர்களை பங்காளர்களாக கொண்டு வருவதற்கு முயற்சி செய்வது, இதுதான் மிக முக்கியமான தேவை. அப்போ மேலே சட்டம் இருக்கு, மேலே கமிஷன் இருக்கு, இதெல்லாம் இருக்கு. ஆனால் கீழே மக்கள் மத்தியில் இவைகள் பேசப்படும் பொருளாக மாறி இருக்கிறதா, இவைகளெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறதா, இந்த இன்ஃபர்மேஷன் வந்திருக்கிறதா அப்படின்னா மிக குறைவான இடங்களில் தான் வந்திருக்கிறது. ஆகையினால இன்றைக்கு மக்களுக்கு வழிகாட்டக்கூடியவர்கள், அடித்தளத்தில் மக்களோடு பணி செய்யக்கூடியவர்கள் இந்த புரிதல்களுடன் வேலை செய்வதுதான் மிக முக்கியமான நோக்கமாக இருக்கிறது.
மகளிர் மற்றும் குழந்தைகளுக்கான சிறப்பு மனித உரிமை சட்டங்கள் இருக்கின்றனவா? அவ்வாறு இருப்பின் அது பற்றிய தகவல்களை கொஞ்சம் சொல்லுங்கய்யா.
நான் முன்னாடியே அந்த இதெல்லாம் சொன்னேன், அந்த ஆக்ட் வந்து எப்ப வந்தது, அதை ஒட்டி இந்தியாவில் என்ன எடுத்தாங்கன்னா நான் முதல்ல விளக்கத்தில் சொன்னோடதே இதெல்லாம் சொல்லியிருக்கிறேன். அதை பார்த்து அதை அதை கேட்டீங்கனாலே உங்களுக்கு அதுல தெரியும். இது முழுக்க சொல்லி இருக்கிறதுல
அனைத்து மனிதர்களும் சுமூகமாக சுதந்திரமாக நலமாக வாழ அவசியமான மனித உரிமைகள் மற்றும் சட்டங்கள் பற்றி பல முக்கிய தகவல்களை தந்த காந்தி கிராம கிராமிய பல்கலைக்கழகத்தின் ஓய்வு பெற்ற பேராசிரியர் முனைவர் திரு க. பழனித்துறை ஐயா அவர்களுக்கு எங்கள் புதுகை பண்பலை சமுதாய வானொலியின் சார்பில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா.
நன்றி.
நேர்களே, இதுவரை மானுட வாழ்வும் மனித உரிமையும் குறித்து நமக்கு பல அருமையான தகவல்களை வழங்கிய முனைவர் க. பழனித்துறை அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்களிலும் புதுகை FM 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்கலாம். இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.